அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழுங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 12 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை சிறைகளில் இன்று திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழ் கைதிகள் தொடர்பில் பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்து வடமாகாண முதலமைச்சர் ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கும் கடிதம் குறித்த செய்திகள்.
சந்தேகத்தின் பேரில் அவர்களை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் அடைத்து வைத்திருக்கின்றோம். அப்பேற்பட்டவர்களில் சிலவருக்கு வழக்குகள் பதியப்போவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலே வழக்கு பதியவில்லை. அதற்கிடையில் வருடங்கள் ஆகிவிட்டது.
இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செவ்வி, இலங்கையின் வடக்கே நிறைவேற்றப்பட்டு வரும் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் தொடர்புடைய ஒரு உள்ளூர் அதிகாரி பாலியல் லஞ்சம் கோரியதாக எழுந்திருக்கும் புகார்கள் குறித்த செய்திகள்.
முழங்காவல் பகுதியில் ஒரு பெண் இல்ல, பல பெண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அதிகாரி ஒரு ஆள் வந்து அந்த பெண்களிடம் தான் சொல்ற மாதிரி நடந்தது என்று சொன்னால் தான் அதுக்கு சைன் பண்ணுவேன் ஆபீசர் வந்துதான் இப்படியான ஒரு பாலியல் லஞ்சத்தை கோரியதாக 25-30 பெண்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள்.
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர்.
துருக்கியில் அமைதி பேரணியொன்றில் சனிக்கிழமை தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 100 பேரை கொன்ற 2 தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவரை அடையாளம் காணக்கூடிய கட்டத்தை அதிகாரிகள் நெருங்கிவிட்டதாக அந்நாட்டு பிரதமர் அகமத் தாவுத்தோக்லு கூறியிருக்கிறார். அதிகாரிகள் டிஎன்ஏ சோதனை முடிவுக்காக காத்திருப்பதாக துருக்கி தொலைக்காட்சியில் பேசிய தாவுத்தோக்லு கூறினார். தாக்குதல்களின் பின்னணியில் இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகள் இருப்பதாக உள்ள சந்தேகத்தையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார். பலரின் இறுதிச் சடங்குகள் இன்று நடந்த நிலையில் 100 அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். அரசாங்கம் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று சிலரும், ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கம் இந்த தாக்குதல்களுடன் தொடர்பு பட்டுள்ளது என்று சிலரும் குற்றம் சாட்டுவதாக துருக்கியில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறினார்.
வங்கதேசத்தில் கடந்த வாரம் கிறித்தவ போதகர் ஒருவரை கொலை செய்ய முயன்ற தடை செய்யப்பட்ட இஸ்லாமியவாத குழு ஒன்றின் உறுப்பினர்கள் 5 பேரை தாம் கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. மதகுரு லூக் சர்க்காரின் தொண்டையை அந்த கும்பல் வெட்ட முயன்றபோது அவரது மனைவி வந்து மீட்டதால் அவர் உயிர் பிழைத்துள்ளார். குறித்த 5 பேரும் தடை செய்யப்பட்ட ஜமாத் உல் முஜாஹிதீன் குழுவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த மாணவரும் அதே அமைப்பைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் அண்மையில் மதசார்பற்ற வலைப்பு எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டிருந்ததுடன் மேலும் 2 வெளிநாட்டவர்களும் கொல்லப்பட்டிருந்தனர். இந்த ஒரு சூழலில் அங்கு இஸ்லாமியவாத வன்முறைகள் அதிகரிப்பதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது.
சிரியாவில் அசத் அரசாங்கத்துக்கு எதிராக போரிடும் கிளர்ச்சி குழுக்களுக்கு 50 அளவான ஆயுதங்களை அமெரிக்கா நேற்றவு வழங்கியிருப்பதாக வடக்கு சிரியாவிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அசாக்கா மாகாணத்தில் போர் விமானத்தின் பாதுகாப்புடன் இராணுவத்தின் C-17 ரக சரக்கு விமானங்கள், சிறிய தாக்குதல் துப்பாக்கிகள், ரவைகள், கைக்குண்டுகள் அடங்கலாக 100 அதிகமான ஆயுதப்பட்டிகளை கொட்டியிருந்ததாக செய்திகள் கூறுகின்றன. YPG என்ற சிரியாவின் குருது ஆயுதக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிராந்தியமே அது. குருதுகளுக்கு ஆயுத கொள்கலன்களை அனுப்ப அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதாக கடந்த வாரம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் அஷ்டன் கார்ட்டர் கூறியதாக இஸ்தான்புல்லில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிறந்த பொருளியல் வல்லுநர் ஆங்கஸ் டைட்டனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நுகர்வு, வறுமை மற்றும் சமூக நலம் ஆகியவைகள் குறித்து அவர் செய்த ஆய்வு பணிகளுக்காக நோபல் கமிட்டி இந்த விருதை அவருக்கு தந்துள்ளது.
The Royal Swedish Academy of Sciences has today decided to award the Sveriges Riksbank Prize.
பேராசிரியர் டீட்டன் அமெரிக்க பிரிட்டிஷ் இரட்டை குடியுரிமை பெற்றவர். அமெரிக்காவின் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றியவர். நுகர்வோர் மேற்கொள்ளும் தனிப்பட்ட தேர்வுகளை பற்றிய ஒரு மேம்பட்ட புரிதலை அவரது ஆய்வுகள் தந்துள்ளன என்று நோபல் கமிட்டி கூறியது.
தொழில்நுட்ப தொழில்துறையில் நடக்கும் மிகப்பெரிய நிறுவன கொள்வனவு நடவடிக்கையாக அமெரிக்க கணினி தயாரிப்பு நிறுவனமான டெல் கிளவுட் கம்ப்யூட்டிங் எனப்படுகின்ற தொலைதூர இணைய சர்வர் நிறுவனமான EMC கார்ப்பரேஷனை $67 பில்லியன் கொடுத்து வாங்குகிறது. இந்த கொள்வனவு நிறைவேறினால் இதுவே உலகின் கூட்டணிக்கப்பட்ட பெரிய தனியார் தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கும்.
மத்திய கிழக்கில் ஜெருசலத்தில் கிழக்கு பகுதியில் திங்களன்று காலை போலீஸ்காரர் ஒருவரை கத்தியால் குத்த முயன்ற நபர் ஒருவரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் சுட்டுக் கொன்றுள்ளன. கவச அங்கி அணிந்திருந்த அந்த போலீஸ்காரருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. பழைய ஜெருசலத்துக்கான சிங்கவாயில் பகுதிக்கு அருகே இந்த சம்பவம் நடந்தது.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கை சிறைகளில் இன்று திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழ் கைதிகள் தொடர்பில் பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்து வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் சிறைச்சாலைகளில் முறையான வழக்கு விசாரணையின்றியும் விடுதலையின்றியும் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி 200 மேற்பட்ட தமிழ் சிறை கைதிகள் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை உறுதி செய்துள்ள வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இதற்கு தீர்வு காணும் வகையில் ஒரு காலக்கெடுவுடன் கூடிய உத்தரவாதத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கடிதம் மூலமாக ஜனாதிபதியிடம் அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள மேகசின் சிறைச்சாலை, வெலிக்கடை மற்றும் அனுராதபுரம், கண்டி, போகம்பரை, யாழ்ப்பாணம் ஆகிய சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகளே இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 10 பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறைச்சாலைகளில் குற்றவாளிகளே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அரசியல் கைதிகள் என்று எவருமே கிடையாது என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதனை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் இன்று மறுத்துரைத்திருக்கின்றார்.
அவர் கூறும் கூட்டு அரசியல் ரீதியான ஒரு கூட்டாகத்தான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இன்னமும் சந்தேகத்தின் பேரில் அவர்களை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் அடைத்து வைத்திருக்கின்றோம். அப்பேற்பட்டவர்களில் சிலவருக்கு வழக்குகள் பதியப்போவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரையிலே வழக்கு பதியவில்லை. அதற்கிடையில் வருடங்கள் ஆகிவிட்டது. இதனால் தான் அவர்கள் எங்களுடைய வழக்குகளை கேளுங்கள், இல்லையென்றால் எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமாக யாராவது பேச தலைப்பட்டால் அவர்களையும் தீவிரவாதிகள் என்று இப்பொழுது கூறுகின்றார்கள்.
குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டுமே சாட்சியாக வைத்து தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என விக்னேசன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்.
சிலருடைய வழக்குகள் தனிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் மட்டும்தான் தங்கியிருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு பிணை அளிக்கலாம். குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலரையும் நாங்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தாலும் கூட சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றதில்லை. உள்நாட்டு வெளிநாட்டு சட்டத்தரணிகள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றார்கள். இது ஒரு பிழையான விடயம் என்று ஆகவே அவர்களுக்கு பிணை அளிக்க முடியும்.
ஒருவர் குற்றவாளியாக காணப்பட்டால் மட்டுமே அவரை குற்றவாளி என கூற வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த சிறை கைதிகள் விசாரணைகளின்றியே குற்றவாளிகளாக கருதப்படுகின்றார்கள் என்ற கவலையை வெளியிட்டுள்ள அவர் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை குறித்தும் செய்தியாளர்களிடம் விவரித்தார்.
நான் ஜனாதிபதி அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன், தயவு செய்து இதனை மனிதாபிமானத்தோடு கருணையோடு அவர்களுடைய மனோநிலையை புரிந்து கொள்ளும் ஒரு நிலையிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதன் காரணத்தினால் இந்த வழக்குகளை விரைவிலே முடித்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை நீங்கள் ஒரு கால வரையறையை கொடுத்து இவ்வாறு நாங்கள் செய்ய முடியும் செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்களுக்கு கொடுத்தீர்களானால் கட்டாயம் அந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றும் இப்பேற்பட்ட தருணங்களிலே முன்னர் சிறை கைதிகளை சிறை காவலர்கள் மிகவும் கொடூரமாக நடத்திய காரணத்தினால் இப்பேற்பட்ட ஒரு சத்தியாகிரகத்தை தொடர்ந்து நடத்த இடம் அளிக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தையும் நான் முன்வைத்திருக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிப்பதற்கு ஜனாதிபதி சகல நடவடிக்கைகளும் எடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான் அவருக்கு இன்று மிகவும் அவசரமாக நாங்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கின்றோம்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கை சிறைகளில் மொத்தனும் எத்தனை தமிழ் கைதிகள் இப்படி இருக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
273 பேர் தற்போது சிறைகளிலே இருக்கிறார்கள். அதிலே 54 பேர் ஏற்கனவே வழக்குகளிலே குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு தங்களுடைய தண்டனைகளை அனுபவிக்கவர்களாகவும் ஏறத்தாழ 60 பேர் எந்தவித குற்றச்சாட்டும் இன்னும் அவர்களுக்கு எதிராக செய்யப்படாத நிலையிலே அவர்களுடைய விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எஞ்சியவர்கள் அனைவருக்கும் எதிராக மேல் நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றன.
இவர்கள் எந்தெந்த சிறைகளில் பெரும்பாலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்?
கொழும்பிலே மெகசின் சிறைச்சாலையிலேயும் பூசாவிலேயும் அங்காதபுரம் சிறைச்சாலையிலேயும் இருக்கிறார்கள். சிலர் பூகம் முறையிலையும் இருக்கிறார்கள். மற்ற சிறைகளிலேயும் வழக்குகள் எந்தெந்த நீதிமன்றங்களில் இருக்கிறது என்பது குறித்து அவர்கள் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தாமதமாவதற்கு என்ன காரணம்?
இலங்கையிலே சட்ட நடவடிக்கைகள் எப்பொழுதும் இப்படியாகத்தான் இருக்கின்றன. எல்லா வழக்குகளும் மிகவும் தாமதமாகத்தான் நிறைவேறும். ஆனால் விசேஷமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய வழக்குகள் இன்னும் கூடுதலாக தாமதப்படுவதாக தெரிகிறது. மற்ற வழக்குகள் தாமதப்பட்டாலும் அந்த தாமதத்தையே காரணமாக காட்டி சிறையிலே அவர்கள் வெளியே வர முடியும். சிறையிலே வெளியே வந்திருந்து கொண்டு அதுக்கு எவ்வளவு வருடமானாலும் அவர்கள் அந்த வழக்கிலே கூடியதாக இருக்கும். ஆனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே துணை கொடுக்க முடியாத நிலையிலே தான் இவர்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பது. அண்மையிலே நிரபராதியாக விடுவிக்கப்பட்ட ஒரு பெண்மணி 15 வருடங்களுக்கு பிறகு தான் அவருடைய வழக்கு முடிவடைந்து நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் 15 வருட காலம் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்காகவே துறையிலே இருந்திருக்கிறார்.
மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த புதிய அரசாங்கத்தோடு ஓரளவு ஒரு இணக்கப்போக்கைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைபிடித்து வருகிறது. அண்மை கால அரசியல் செயற்பாடுகள் மூலம் அவை வெளிப்படையாக தெரிவதாக அவதானிகள் கூறுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த கைதிகள் விவகாரத்தில் உங்களை போன்றவர்கள் போதிய அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது கொடுக்கவில்லையோ என்கின்ற ஒரு கேள்வியையும் சிலர் எழுப்பியிருக்கிறார்கள்.
கூடிய உணவுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம். தேசிய நிறைவேற்று சபையிலே திரு சம்பந்தம் அங்கத்தவராக இருந்தபோது ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த விடயத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாங்கள் அரசாங்கத்திற்கு வாங்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. அரசாங்கம் நாம் முடிவிக்கிறோம் என்று சொல்லி சட்டமா அதிகாரம் சொல்லி அறிக்கை வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் என்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகையினால் தான் நான் சொல்லுவேன், அது அவர்கள் மறுப்பு தெரிவிக்காமல் இருந்தாலும் கூட அவருடைய தலையை நாங்கள் இன்னமும் காண முடியாத நிலையிலே இருக்கிற காரணத்தினால்தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலை. இந்த
இந்த கைதிகளோடு நீங்கள் பேசியிருக்கிறீர்களா அண்மை காலத்தில், அல்லது இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னர் அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்?
கைதிகளோடு நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இப்படியாக தாங்கள் செய்ய போகிறோம் என்பதை அறிவித்துத்தான் இதை ஆரம்பித்தார்கள். இன்று காலையிலேயும் நான் அவர்களோடு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஆரம்பித்த பிறகு கூட நான் பேசியிருக்கிறேன். ஒரு நாட்களிலே ஒவ்வொரு இடங்களிலே அவர்களை வந்து சந்திப்பதாக கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை விட முக்கியமானதாக அரசாங்கத்துக்கு நாங்கள் பாதி அனுப்பத்தை தெரியப்படுத்தியிருக்கிறோம். இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிமை பேரவை தீர்மானத்திலே கூட பயங்கரவாத தடுப்பு சட்டமே இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அது நீக்கப்படுவதாக இருந்தால் அந்த சட்டத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆகையினாலே வருகிற வாரத்திலே அரசாங்கம் இதை குறித்து தீர்மானமான ஒரு நடவடிக்கையை எடுத்து
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். இலங்கையின் வடக்கே நிறைவேற்றப்பட்டு வரும் இந்திய வீடமைப்பு திட்டத்தில் தொடர்புடைய ஒரு உள்ளூர் அதிகாரி பாலியல் லஞ்சம் கோரியதாக எழுந்திருக்கும் புகார் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவில் பகுதியில் செயற்படுத்தப்பட்டு வருகின்ற இந்திய உதவி வீட்டு திட்டத்தின் பயனாளியாகிய பெண் ஒருவரிடம் அதிகாரி ஒருவர் பாலியல் லஞ்சம் கோரியதாகவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியிலான இந்த வீட்டு திட்டத்தை தன்னார்வ தொண்டு நிறுவனமாகிய இலங்கை செஞ்சிலுவை சங்கமே செயற்படுத்தி வருகின்றது. இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு எதிராகவே இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பிலுள்ள இந்திய தூதரகமும் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரி கட்டாய விடுமுறையில் இருப்பதாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சாட்சியங்கள் கிடைக்குமானால் குற்றவியல் விசாரணைக்கு காவல்துறையின் உதவி நாடப்படும் என்று செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை அரசு தரப்பிலும் இது தொடர்பில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த விடயம் குறித்து பெண்கள் செயற்பாட்டு வலையமைப்பு என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த ஸ்ரீன் சரூர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வடக்கிலையும் கிழக்கிலையும் 89,000 பெண்களை தலைவர்களாக கொண்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க பல விதத்துல பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு வலிமை இழந்த நிலையில பல கட்டமைப்புகளை நாடும் போது அவர்களுக்கு இப்படியான லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுவது நாங்கள் பல தடவைகள் கண்டிருக்கிறோம். இது வந்து இராணுவ கட்டமைப்புகள் இன்னும் இலங்கை இந்த யுத்தம் முடிவடைந்த பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறபடியாலையும் அந்த கட்டமைப்புகள் வந்து பெண்களது இயற்கையான வளங்கள், அதாவது பெண்களது பொருளாதாரம் வந்து இயற்கையான வளங்கள்ல தங்கி இருக்கு. அந்த வளங்களை அவங்க வச்சிருக்கிறபடியால அவங்கள்ட்ட இருந்து அந்த வளங்களை பெறும்போது அவர்களுக்கு பாலியல் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அண்மை காலத்தில் ஒரு அரசியல்வாதி கூட நிறைய பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரிய சந்தர்ப்பத்துல அது வெளியில கசிஞ்சதால ஒரு பெண் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமையும் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி உதவி வழங்குகின்ற நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் பாலியல் லஞ்சம் கோரி பல மட்டங்கள்ல நாங்கள் இதை பத்தி கதைத்து கொண்டு வருகின்றோம். இது புதிய விஷயமாக தெரியவில்லை எங்களுக்கு.
சரி, இதுல வந்து குறிப்பாக முழங்காவில் பகுதியில என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியாக முறைப்பாடுகள் போயிருக்கு, என்ன நிலைமை?
முழங்காவல் பகுதியில ஒரு பெண் இல்ல, பல பெண்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுக்கிற அதிகாரி ஒரு ஆள் வந்து அந்த பெண்களிடம் தன்னிடம் வந்து தான் சொல்ற மாதிரி நடந்தது என்று சொன்னால் தான் அதுக்கு சைன் பண்ண வேண்டும். அவரோட கையொப்பம் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அந்த வீடுகளை கட்டுறதுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கூட அமுல்படுத்தப்படுகின்ற திட்டம். இந்த திட்டத்துல இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆபீசர் வந்துதான் இப்படியான ஒரு பாலியல் லஞ்சத்தை கோரியதாக 25-30 பெண்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் நிறுவனங்களிடம் உண்மையாக எழுத்து மூலம் ஒரே ஒரு பெண் தான் அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க.
இப்ப இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் முறைப்பாடுகள் வந்திருக்கிறதா, அதை நீங்க என்ன மாதிரி கையாளுறீங்க?
எங்களுக்கு 2 பெண்கள் இப்படியான முறைப்பாடை கொடுத்திருந்தார்கள். அதை பத்தி கையாள்வதற்கு முயன்ற போது எங்களுக்கு அந்த பெண்கள் சொன்னது தங்களுக்கு இதை பத்தி வெளியால தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்ட வீடு கட்டுறதுக்குரிய பணம் தங்களுக்கு வராமல் போறதுக்கு சாத்தியப்பாடுகள் இருக்கிறபடியால இதை பத்தி பல மட்டங்கள்ல கதைக்க வேணாம் என்று சொல்லித்தான் எங்களுக்கு புகார் தந்தார்கள். சோ நாங்க இதை முடிந்த அளவுக்கு கட்டமைப்புகளிடம் நிறுவனங்கள் ஊடாக அறிவிச்சாங்க.
நீங்கள் கூறியபடி இப்பொழுது 20-30 முறைப்பாட்டு விஷயங்கள் வந்து இலங்கை செஞ்சிலுவை சங்க அதிகாரிகளுக்கும் தலைமையகத்துக்கும் போயிருக்கிறது. அதே போல இந்திய தூதரகத்தும் கூட அந்த அதிகாரிகளுக்கும் அது எட்டி இருக்கின்றது. என்ன மாதிரியான விசாரணைகள் நடக்கிறது, அதுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க?
இந்தியா அரசாங்கம் வந்து தீவிரமாக இதனை விசாரணை செய்வதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிற கட்டமைப்புகள் குறிப்பாக 102 சொல்லப்படுகின்ற சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள் தலைமை வகிக்கும் அந்த கட்டமைப்பு வந்து இது தொடர்பாக தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இதை தவிர இதுல நாங்க எல்லாரும் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் புதிதாக வருகின்ற எல்லா கட்டமைப்புகளிலும் பெண்கள் 50% கூடுதலாக இருக்க வேண்டும். ஏன்னா சேவை நாடிகளா பெண்கள் இருக்கும்போது பெண்களது தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி பங்காற்றக்கூடிய படித்த பெண்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்குல. அவர்கள் இந்த கட்டமைப்புக்குள்ள சரிபாதியாக உள்வாங்கப்பட வேண்டும். மற்றது எங்களை நாட்டில் இருக்கிற லஞ்ச ஊழல் தொடர்பான சட்டத்துல பாலியல் லஞ்சத்தை கோருவதை பத்தி அதுல தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அது கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். அதை தவிர அரசு அதிகாரிகளுக்கு இப்படி உதவி நிறுவனங்கள்ல வேலை செய்யற அதிகாரிகளுக்கு ஒரு பாலியல் லஞ்சம் கோருதல் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று அரசாங்கம் வெளியிட வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து அவர்கள் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் உடனடியாக. அப்படியான ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லா அரசு மட்டங்களிலையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை
என்றார் ஸ்ரீன் சரூர் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிள்ளையான் என்கிற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நேற்று கைது செய்யப்பட்டது குறித்து இன்று அந்த கட்சி சார்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜசிங்கம் படுகொலை தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த கைது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளினால் இன்று மாலை ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. தமது கட்சித் தலைவர் ஏற்கனவே 3-4 தடவைகள் குற்றப்புலனாய்வு துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பி பிரசாந்தன் கூறுகின்றார். ஆனால் ஜோசப் பராஜசிங்கம் படுகொலை தொடர்பான விசாரணைகள் அவை அல்ல என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
ஸ்ரீமாஸ்ரோவர்களும் கஜன் அவர்களும் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அதன் வெளிப்பாடாகவே சந்திரகாந்தனுடன் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல ஊடகங்களில். இருந்தாலும் சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு துறைகளுக்கு செல்வது இதுதான் முதன்முறை அல்ல. இது மூன்று முறைக்குமே விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அவர் நிரபராதியாக வெளியில் வந்திருக்கின்றார். ஏனே வேறு விடயங்கள் சம்பந்தமாக யோசப்பராசியின் சம்பந்தமாக இருக்கிறார். 2009 வருடம் கூட இதே பிரதீப் மாசம் ஒரு குற்றத்தடுப்பினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு 2.5 மாதங்களுக்குமே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இருந்த மாதிரி நிரபராதியாக கூட விடுவிக்கப்பட்டார். அவை ஏனைய கைதிகளுக்கும் இயக்கம் முடிச்சு போட்டு பார்ப்பது என்பது பொருந்தாத ஒரு செயற்பாடாகவும் தமிழக விடுதலை புலிகள் பார்க்கின்றது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோசப் பரராஜசிங்கம் மற்றும் ரவிராஜ் படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் காட்டும் ஆர்வத்தை கிழக்கில் இடம்பெற்ற ஏனைய தமிழ் அரசியல்வாதிகளின் படுகொலைகள் தொடர்பிலும் காட்டப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்துகின்றார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இலங்கையில் சிறார்கள் மத்தியில் சுத்தம் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் யூனிசெஃப் அமைப்பின் வேலை திட்டத்திற்காக இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் இலங்கை சென்றிருக்கிறார். இது குறித்த செய்திகளை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் சிறார்களிடையே சுத்தம் மற்றும் சுகாதார பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கும் முயற்சியாக யூனிசெஃப் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக யூனிசெஃபின் பிராந்திய நல்லெண்ண தூதுவராக இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் இலங்கை சென்றிருக்கிறார். இலங்கையின் கிரிக்கெட் நட்சத்திரம் முத்தையா முரளிதரனும் இந்த பணிக்காக அவருடன் கைகோர்த்திருக்கிறார். கொழும்பில் இன்று நடந்த நிகழ்வில் பேசிய சச்சின் டெண்டுல்கர், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களால் தினமும் பெருமளவிலான சிறார்கள் உயிரிழக்கிறார்கள் என்ற செய்தி கவலையை தருவதாக கூறினார்.
When I was told that 1,600 children die every day of diarrheal disease.
இந்த 2015 ஆண்டிலும் நாளொன்றுக்கு 1,600 சிறார்கள் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களால் உயிரிழக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்ட செய்தி மிகவும் கவலையை தருகிறது. இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர முயற்சிக்க வேண்டும். ஒரு அணியாக செயற்பட்டால் முடிவுகள் நாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றார் சச்சின் டெண்டுல்கர். தெற்காசியாவில் சுமார் 61 கோடி பேருக்கு கழிப்பறை வசதிகள் கிடையாது என்றும், இலங்கையில் 14 வீதமான குடியிருப்புகளும் 17 வீதமான பள்ளிக்கூடங்களும் கழிப்பறை வசதிகள் இல்லாத நிலையில் இருப்பதாக யூனிசெஃப் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டு நட்சத்திரங்களின் மூலம் சிறார்களிடம் நல்ல செய்தியை கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையிலேயே யூனிசெஃப் சச்சின் டெண்டுல்கர் முத்தையா முரளிதரன் ஆகியோரை இந்த பணியில் இணைத்துக் கொண்டிருப்பதாக யூனிசெஃப் நிறுவனத்தின் இலங்கை நீர் சுகாதார பிரிவு அதிகாரியான ராதிகா சிவகுமாரன் பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
முக்கியமாக வந்து மனசுலக ஊடகங்கள் எல்லா இடமும் முழுமையாக பயன்படுத்துற நிலைமையில இல்லை. சில இடங்கள்ல வந்து வெளியில போற நிலைமையில இருக்குது. அதை விட முக்கியமாக வந்து கை கழுவுறது, மனசுல கூட பாவனைக்கு பின்னரும் சாப்பாட்டுக்கு முன்னரும் கை கழுவுறது வந்து ஒரு பழக்க வழக்கமாக இல்லை எங்கட மக்கள்ல பெரும்பாலும். அதை நாங்கள் இன்னும் வலுவூட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனாலதான் பெரும்பாலும் எங்கட வருத்தங்களுக்கான முக்கிய காரணங்கள் அடையாளம் கண்டிருக்கணும் சுகாதார அமைச்சால. அதை நாங்கள் இன்னும் வலுவூட்டுறதுக்கு தான் பாக்குறோம். சிறுவர்களை முன்வைக்க வந்து சச்சின் டெண்டுல்கரும் முத்தியா முரளிதரனும் கொண்டு போற சில விஷயங்களை பிள்ளைகள் உடனடியாக தாங்களும் செய்யணும் கொண்டு போவார்கள் அந்த செயற்பாடுலதான் நாங்கள் இதை கொண்டு போறோம்.
இலங்கையில் சிறார்கள் மத்தியில் சுத்தம் சுகாதார பழக்க வழக்கங்கள் உரிய முறையில் பேணப்படாதிருக்கின்ற நிலைமை பற்றி யாழ் பல்கலைக்கழக மருத்துவத்துறையின் முன்னாள் விரிவுரையாளர் மருத்துவர் நச்சினார் கினியன் பிபிசி தமிழோசியிடம் கருத்து தெரிவித்தார்.
சுகாதார அமைச்சு மட்டத்தில் இதுக்கு என்று சொல்லிய சுகாதார போதனையாளர்கள் இருக்கிறார்கள். அவையில் இதை பற்றிய போதனைய சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்டு நடைமுறைப்படுத்துறதற்கு அவர்களிடையே ஒன்று விழிப்புணர்வு இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம், அதற்கு முதன்மையாக கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு கருத்தும் இல்லை, அவர்களுக்கு போதிய வசதியும் இல்லாமல் இருக்குது. பள்ளிக்கூடங்களிலே யூனிசெஃப் பல இடங்கள்ல இது கட்டி கொடுத்துருக்கு. மனசில கூடங்கள் அப்படி இருந்தாலும் பல இடங்கள்ல தண்ணி வசதி இல்லை. தண்ணிக்கு பம்ப் போட வேணும், பம்புடே பண்ண வேணும், மெயின்டைன் பண்ண வேணும். அப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மனசுல கூடங்களை சரியான முறையில பாவிக்காமல் பள்ளிக்கூடங்கள்ல இருக்குது. இப்ப பள்ளிக்கூடங்கள்ல இல்லாதால அந்த பழக்க வழக்கம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழ்மை நிலையில இருக்கிற சிறார்களிடையே அது இல்லாமல் இருக்குது. சவர்க்கார மட்டும்தான் நாங்கள் கைகழுவ வேணும், கொதிக்காரிய நீரைத்தான் குடிக்க வேணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லாம போறதுக்கு இன்னொரு காரணம் ஆசிரியர்களே அதை செய்யாமல் இருக்கிறது. அப்ப ஒரு பரவலா பெற்றோர் செய்கிற இல்ல, ஆசிரியர் செய்கிற இல்ல, அதனால மாணவர்களும் இதை படிக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், ஆனா அதை கை கொள்ளாமல் இருக்காது. அப்போ ஒரு சமுதாய மட்டத்துல பெரிய விழிப்புணர்வு ஒன்று இந்த தங்களுடைய சுகநலனே வேணும் வேணும், தாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு என்ற ஒரு விழிப்புணர்வு வர வேணும்
என்றார் மருத்துவர் நச்சினார்க்கினியன்.
செய்தியை தந்தவர் ஜெயபிரகாஷ் நில்லுசாமி. அடுத்து விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் 8வது ரக்பி உலகக்கோப்பை போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக இடம்பெற்று வருகின்றன. காலிறுதிப் போட்டிகளில் எந்தெந்த அணிகள் விளையாடும் என்ற ரசிகர்களின் கேள்விக்கு விடை கிடைத்துள்ளது. இந்த மாதம் 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்களில் காலிறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சனிக்கிழமை 17ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா மற்றும் வேல்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையிலும், பின்னர் நியூசிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகளுக்கிடையிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அயர்லாந்தை எதிர்த்து அர்ஜென்டினாவும், ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஸ்கொட்லாந்தும் களமிறங்க உள்ளன. வெற்றி பெறும் 4 அணிகள் இந்த மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டிகளில் மோதவுள்ளன. நேற்று ஆடிய அணிகளுள் பிரான்ஸ் மற்றும் அயர்லாந்து ஆகிய அணிகளுக்கிடையே மிலேனியம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டி அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை அதன் ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாலும், மைதானத்தில் அந்த அணியின் மிக முக்கிய ஆட்டக்காரர்களில் ஒருவரான பீட்டர் ஓ மஹோனியின் முழங்காலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் இந்த முறை தொடர்ந்தும் ரக்பி உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட முடியாத நிலையில் நாடு திரும்புகிறார் என்ற செய்தி ரசிகர்களை சற்று கலக்கத்தில் தள்ளியுள்ளது.
Big news and it's bad news for Ireland. It looks like his hamstring is gone. Still playing.
இந்திய ஹாக்கி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல், நியூசிலாந்து ஹாக்கி தொடரை இந்தியா வென்றுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக 4 போட்டிகளை கொண்ட ஹாக்கி டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டி நேற்று கிரைஸ்ட் சர்ச் நகரில் நடைபெற்றது. இதில் 2 அணிகளும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்று நிரூபிக்கும் அளவிற்கு தமது திறமையை வெளிக்காட்டியிருந்தனர். போட்டியின் ஆரம்பம் முதல் நியூசிலாந்து மீது இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தி வந்தது. எவ்வாறாயினும் ஆட்டத்தின் 41வது நிமிடத்தில் இந்திய வீரர்களின் பாதுகாப்பு அரணை உடைத்து முன்னேறிய நியூசிலாந்து நிக் ரோஸ் ஒரு கோல் அடித்து அந்த அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். தொடர்ந்தும் அபாரமாக விளையாடிய இந்திய அணியின் எஸ் வி சுனில் கோல் அடித்து இந்தியாவிற்கு சமநிலையை பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு 2 அணிகளும் கோல் அடிக்காததால் 1-1 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. இறுதியில் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. மேலும் கிரிக்கெட் பற்றிய தகவல்கள், 2 டெஸ்ட் 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 2 20-20 போட்டிகளில் இலங்கை அணியுடன் விளையாட மேற்கிந்திய அணி இலங்கை வந்துள்ளது. இந்த போட்டிகள் நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ளன. இந்த ஆண்டில் இதற்கு முன்னர் இலங்கை சொந்த மண்ணில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணிகளுக்கு எதிராக ஆடிய போட்டிகளில் 2 அணிகளிடமும் இலங்கை அணி தலா 2-1 என்ற புள்ளி வித்தியாசத்தில் தோல்வி கண்டிருந்த நிலையில், இந்த முறை மேற்கிந்திய தீவுகள் அணியிற்கு எதிரான போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இலங்கை அணி உள்ளது. அணியின் மூத்த வீரர்களான மஹேல ஜெயவர்தன மற்றும் சங்கக்கார் ஆகியோர் அணியில் இல்லாத நிலையில் அந்த அணி மேலும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என அவதானிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளிடம் இலங்கை அணி தோல்வி கண்டிருந்த நிலையில், அதற்கு பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட இலங்கை அணியின் முன்னாள் பயிற்றுவிப்பாளர் மாவன் அத்தபத்து பதவி விலகியிருந்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பயிற்றுவிப்பாளராக இருந்த பில் சைமன் அணியின் உறுப்பினர்கள் தேர்வு குறித்து விமர்சித்ததால் மேற்கிந்திய கிரிக்கெட் சபை அவரை இடைநிறுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு சூழலில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய 2 அணிகளது பயிற்றுவிப்பாளர்களும் புதியவர்கள் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எந்த அணி வெற்றி பெறும் என கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியை மிகவும் உன்னிப்பாக எதிர்பார்த்துள்ளார்கள். மறுபுறத்தில் இந்தியாவில் இந்திய அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையே போட்டிகள் பலத்த எதிர்பார்ப்புகளுடன் இடம்பெற்று வருகின்றன. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக தோனி தலைமையில் இந்திய அணி ஆடிய 3-20 போட்டிகளில் ஒன்று மழை காரணமாக கைவிடப்பட்டதுடன் மற்ற 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை தோற்கடித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இதை கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்தும் நடைபெற்று வரும் 5 ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணிக்கு தோனியே தலைமை வகிக்கிறார். இதில் நேற்று நடந்த 1வது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா தோல்வி கண்டுள்ளது. இது தோனியின் தலைமைத்துவத்திற்கு பெரும் ஆபத்தாக உள்ளதுடன் பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன், புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.